என்னோட பார்வைங்கிறது இந்த உலகத்துக்கான பார்வை கிடையாது. ஆனால் இந்த உலகத்தோட பார்வைன்னு நம்பப்படுற ஸ்டீரியோடைப் பொது புத்திங்கிறது அறத்தோட உண்மை இல்லை. அப்போ உண்மை என்ன அப்படின்னு பார்க்க போனால் அதை இந்த ஷோவில் பார்க்கலாம். மாடர்ன் மங்கை ஐபிசி மங்கைக்காக நான் உங்கள் மாலினி ஜீவரத்னம். மாடர்ன் மங்கையோட அடுத்த ஷோவில் என் கூட பேச போகிற அந்த பிரபலம் யாருன்னு பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாடே டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற ஒரு பிரபலம் தான். படத்தில் ஒரு காட்சியில் வந்து அதுவும் பிணமாக நடித்து ஊரே பேசிகிட்டு இருக்க அந்த ஒருத்தர் யாருன்னா ரேகா. சொசைட்டி உங்களை ரேகா நாயர்னு சொல்லுது, நான் என்ன சொல்றேன்னு பார்க்கலாம்.
என் பொண்ணு ஆக்சுவலாக படம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அவள் போர்டிங்கில் இருக்கா, ஹஸ்பண்ட் எங்கேயாவது வேற ஊரில் இருக்காரு, அவரும் கண்டிப்பாக இதை பார்த்துருப்பாரு. படத்தோட ஷூட்டிங் அந்த 90 நாள் 95 நாள் நடக்கும்போது அவங்க பலமுறை அந்த ஷூட்டிங் செட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த கோலத்தில் அந்த பிளட்டோட அந்த சாரியோட இப்படி என்னை பார்த்துருக்காங்க.
உங்கள் உடலை நீங்கள் ரொம்ப தைரியமாக போல்டாக வெளியில் காமிச்சிருக்கீங்க.
குளிக்கும் போது கூட தட்டுனா கூட வெக்கம் வந்து இப்படி ஒரு மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்து சமுதாயத்தை கடந்து தான் நான் ட்ரெயினில் வித்தவுட்டில் பர்சன்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே நான் மாற்றிக்கிட்டு படங்கள் பண்ணியிருக்கேன். பாத்ரூமில் போய் மாற்றிருக்கேன். ஆம்பளை பார்க்குறாங்களா பொம்பளை பார்க்குறான்னு தெரியாது. தெரிஞ்சால் கூட வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒரு சமுதாயம் இருக்குது. சொல்லுங்க, ஒரு ஆணால் ஒரு ஆணுக்கு வரக்கூடிய பிரச்சனையை இங்கே சொல்லுங்க. நீங்கள் ஒரு பையனை பிரிட்ஜு கடையிலேருந்து நீங்கள் செக்ஸுவலாக அந்த பையனை பண்ணிட்டு அந்த 1 ரூபாய்க்கு அவனுடைய தேவையை தீர்க்கலாம். எத்தனை ஆண் பிள்ளைகள் அல்லது இதை சொல்லக்கூடிய நான் இந்த சாரி இப்படி விளக்குனதுக்கு அப்புறம் வெறும் உடம்புல இன்னொரு வேர்வையோடு இருக்கக்கூடிய உடம்பு எப்படி ஒட்டி வழுக்கும்னு உங்களுக்கு தெரியும். முதல் நாள் என்ன பண்ணிட்டேன்னா இந்த குழந்தையுடைய கையை தூக்கி இப்படி வச்சுட்டேன். இப்போ இந்த குழந்தை வந்து இந்த கையை எடுத்தால் தான் எழுந்திருச்சு. வேர்க்கிற வேர்வையில் அது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஒழுகி கையோடு சேர்ந்து அந்த குழந்தை எழுந்துச்சு மூவ் ஆகுது. நான் என்ன பண்ணேன், இந்த குழந்தையோட கையை இழுத்து இழுத்து பிடிக்க பிடிக்க.
உங்களுக்கு இந்த படம் பண்ணும்போது இதோட கதை உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது.
ஆனால் உங்களுடைய உடலை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு.
ராணிங்கிற கதாபாத்திரத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ரேகாவே இங்க விபச்சாரின்னு சொன்னவங்க உண்டு, அவ தேவடியான்னு சொன்னவங்க உண்டு. அப்படி சுமந்ததுக்கு அப்புறம் என்ன மயிரடா நீங்க. முதல் முறை நான் என் கணவனோட படுக்கும் போதே என்னுடைய உடல் சுரண்டப்பட்டது.
அது விருப்பத்துல நடக்கல.
நான் ஒரு காலேஜ்ல அல்லது ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ஒரு ஹெச்ஓடியாவே கூட எனக்கு இப்போ என்னோட ஹஸ்பண்டோட செக்ஸ் பண்ணணும்னு சொல்லும் போது இது எந்த மாதிரி பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல சார், எனக்கு ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லும் போது போயிட்டு வாடா அப்படின்னு சொல்ற ஒரு சமுதாயம் ஐ வாண்ட் செக்ஸ் நவ் அப்படின்னு சொன்னா
இவர் தான் இப்ப எதுவுமே எழுத மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஏற்கனவே எழுதி வச்செல்லாம் படிச்சேன் சார். எதுவுமே கதை மாதிரி இல்லை சார், எல்லாமே நிஜத்தில் நடந்த கேஸ்.
வணக்கம் ரேகா.
வணக்கம், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன்
சார். லவ் யூ மாலினி.
எஸ், ஹாப்பி டு மீட் யூ. அண்ட் உங்கள் பொண்ணு கூட பேசினதும் ரொம்ப ஹாப்பி.
ஆமாம், அவள் இப்போ வந்து என்னை விட பெரிய ஃபேன்.
ஆக்சுவலி
நான் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் போய் உங்கள் நேம் அடித்து தேடுற ஒரு ஆள். நீங்கள் போடுற போஸ்டர்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் கோபமாக இருக்கேன் அல்லது இன்னும் கொஞ்சம் கோபம் வேணும் எனக்கு அப்படின்னு தேடும்போது ஐ இமீடியட்லி சர்ச்சிங் யுவர் நேம். அப்படி என்னோட பொண்ணுமே கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான்.
எனக்குமே உங்க தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கேரளால இருந்து வந்திருந்தாலும் தமிழை ரொம்ப முழுமையா பேசுற ஒரு நபரா இருக்கீங்க. அண்ட் உங்க பொண்ணு பத்தி சொல்லும் போது இந்த சினிமா அப்படியே இப்ப இருக்கிற ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. ஃபேமிலியோட இந்த படம் பார்க்கும்போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
என் பொண்ணு ஆக்சுவலா படம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, அவ போர்டிங்ல இருக்கா. ஹஸ்பண்ட் எங்கேயாவது வேற ஊர்ல இருக்காரு, அவரும் கண்டிப்பா இதை பார்த்திருப்பாரு. ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் அந்த 90 நாள் 95 நாள் நடக்கும்போது அவங்க பலமுறை அந்த ஷூட்டிங் செட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த கோலத்தில் அந்த பிளட்டோட அந்த சாரியோட இப்படி என்னை பார்த்துருக்காங்க. அப்புறம் நான் எடுத்த ஃபோட்டோ வீட்டில் காட்டியிருக்கேன், இந்த கேரக்டர் தான் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க இது ஏன் இப்படி பண்ணுறேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்கல. அவங்க இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல.
உங்கள் ஆர்ட்டில் பெருசாக தலையிடாத ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேமிலியாக?
இல்லை, அவங்க நான் இது வரைக்கும் பேசினதா இருக்கட்டும், நீ ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுற, இவ்வளோ டென்ஷனாக ஏன் பேசுற, இந்த வேர்டெல்லாம் இங்கே பேட் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் நீ ஏன் பேசுறேன்னு என் வீட்டில் யாருமே கேட்டதில்லைங்க.
ஸ்வீட் ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விமன் டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் இந்த படம் சார்ந்து நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. ஒரு மனுஷனாக பிறந்தா 99% மனிதர்கள் தன்னோட பிறந்து தன்னோட தாய் மார்பை பார்க்காத சாகிற மனுஷங்க கிடையாது. அப்படிப்பட்ட தாய் மார்பை கொச்சையாக பேசுகிற மக்களும் இருக்காங்க. அது ஒரு காட்சியில் நடித்தாலுமே, இல்லை சொசைட்டியில் வெளியில் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ, இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ வெளிப்படையாக பால் கொடுக்குறதையோ தப்பாக பேசுகிற மனுஷங்களும் இருக்காங்க. உங்கள் உடலை நீங்கள் ரொம்ப தைரியமாக போல்டாக வெளில காமிச்சிருக்கீங்க. அதுக்கு நடந்த ஒரு அப்யூசிவ் ஹராஸ்மெண்ட் நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
என்னோடய ஸ்கூல் ஸ்டேஜில் ப்ரா போட்டு அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டு அந்த ஜாக்கெட் மேலே நம்மளாம் சொல்லக்கூடிய தாவணிங்கிற ரவிக்கையெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப பவ்யமாக ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு அந்த ரெட்டை ஜடையை மார்பை மறைச்சிக்கிட்டு நல்லா இழுத்து கட்டிக்கிட்டு அப்படியான பள்ளி அதுவும் பேக் மாட்டும் போது அந்த பேகனுடைய கயிறு அந்த மார்பை மறைச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் மறைச்சிட்டு போன நான் தான் இன்னைக்கு நான் அதை காட்டியிருக்கேன். அப்போ எனக்கு குளிக்கும் போது கூட தட்டுனா கூட வெக்கம் வந்து இப்படி ஒரு மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்து சமுதாயத்தை கடந்து தான் நான் வந்திருக்கேன். இப்படியெல்லாம் மூடனா கூட ஆண்களுடைய பார்வையும் பெண்களுடைய பார்வையும் அது என்னவா இருக்கும் எப்படி இருக்கும்னு ஒரு தேடல் அவங்க கண் மூலமா நம்ம எல்லாருமே கேட்கறது ஒரு பொண்ணை பார்த்தா நீ எங்க பார்ப்ப அப்படின்னு கேட்கறதுதான்.
ஆமா, கழுத்துக்கு மேல கண் பார்த்து பேசுற மனிதர்கள் ரொம்ப கம்மி தான்.
அதான் கழுத்துக்கு கீழே அதுவா 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 அந்த அதுவா அப்படிங்கிற ஒரு தேடல் கொஞ்ச நாளுக்கு புரிதல் வந்தது. அதுக்கப்புறம் தெளிவு வந்துச்சு, நிறைய படிக்க ஆரம்பித்தோம். அப்படி உடலில் வந்து ஒரு முக்கியமான உறுப்புன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல். எல்லாம் ஒன்றும் இல்லடா, எத்தனையோ பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து அதை அறுத்து வீசியிருக்காங்க. அது இல்லாமல் பல பெண்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அதை எப்படி வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறப்பட்டதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரத்தை கேட்கும்போது ஓகே சார், ஓகே சார், இதுதான் என்னோட பதிலாக இருந்துச்சு. ஏன் சார் நான் அதை பண்ணணும், அது பண்ணால் இந்த மாதிரி தப்பான பேர் வருமா, நல்ல பேர் வருமா, அவார்டு கிடைக்குமா, இல்லை ரிவார்டு கிடைக்குமா, நான் எதுவுமே கேட்டதே கிடையாது. பிற்காலத்தில் ட்ரெயினில் வித்தவுட்டில் பர்சன்ஸ் இருக்கிற இடத்துல அப்படியே நான் மாற்றிக்கிட்டு படங்கள் பண்ணியிருக்கேன். பாத்ரூமில் போய் மாற்றிருக்கேன், ஆம்பளை பார்க்குறாங்களா பொம்பளை பார்க்குறான்னு தெரியாது. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரூம் இருக்காது, எதுவுமே இருக்காது, காட்டுக்குள்ளே மாற்றிருக்கேன், யார் பார்க்குறாங்கன்னு தெரியல. அப்படி பயங்கரமான ஒரு ஓப்பன் மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் உடம்புல எந்த பாகமும் மிக முக்கியமான பாகம் இல்லை, கற்புங்கிற ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பயங்கர சுதந்திரம் கிடைச்சிது.
நல்லா ஞாபகம் இருக்குது, நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராவோட ஸ்ட்ராப் தெரிஞ்சாலே அதை ரொம்ப பேசுற
பின்னாடி வந்து நம்மளை ஏதோ
ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி நம்மளை காட்டுற மக்கள் இருக்காங்க
அப்படின்னு காட்டுவாங்க.
அது அதை வந்து அக்கறைங்கிற பேரில் நம்மளை லைக் என்ன சொல்கிறது, நாம நாமளாக இருக்க விடாத ஒரு சூழலாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்க்க போனால், என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறேன். எங்கள் காலேஜ் நாளெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் போகும்போது துவச்ச துணியை அப்படியே உதறி எடுத்து போட்டுட்டு போயிட்டேன். சுடிதார், அப்போ நிறையா லாங் ஹேர் சுடிதார். அந்த டைம் போனால் சிலர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. காலேஜ் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி உள்ளே நடந்து போகிறேன், பேக் கேட் வழியாக போகிறேன். இன்னும் ஒரு சிலர் வித்தியாசமாக பார்த்தாங்க. என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், கொஞ்சம் தூரம் போக 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 நிறையா பேர் என்னையே பார்க்குற மாதிரி இருந்தது. என்னன்னு பார்த்தா, அந்த துவச்ச சுடிதாரோட எஜ்ஜில் ஒரு ப்ரா வந்து கனெக்ட் ஆகி அது ரோட்டில் இழுத்துட்டே வந்திருக்கு. நான் வந்து அது ரொம்ப ஒரு
ரெக்ரெட்டாச்சு.
அது தெரிய லைக் அது தெரியாமல் பண்ண ஒரு விஷயந்தான். அதுக்காக என்னையே நான் ரொம்ப நொந்துக்கிட்ட சூழல்லாம் இருந்தது. அப்புறம் ஃபெமினிசத்தை புரிஞ்சதுக்கப்புறம், ஈக்குவாலிட்டியை புரிஞ்சதுக்கப்புறம், அது ஒரு உடை, அது உடலோடு ஒட்டி இருக்கிற ஒரு உடை, அது நமக்கு தெரியாமல் வெளில வந்ததுக்கு நாமே அவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு ப்ராங்கிற ஒரு விஷயம் வெளில தெரிகிறதே என்ன மாதிரி ஊரில் இருந்து வந்தவங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. இப்போ நான் அதை உடச்சு நானுமே ரொம்ப ஓப்பனாக இருக்கேன். ஆனால் இந்த மார்பை அதோடைய லைக் என்ன சொல்கிறது, அதை வந்து ஒரு ஒரு செட்டில் இத்தனை பேர் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளில காட்டும்போது உங்களுக்கு நிறையா வந்து யோசனை இருந்திருக்கும். ப்ரீ அந்த ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி என்ன யோசனைகள்?
எதுவுமே இல்லை எனக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ இப்போதான் யோசிக்க தோணுது. இந்த கதையை வந்து கதையாக இப்போ நீங்கள் பார்த்த காட்சியாலாம் சார் சொல்லவே இல்லை. இந்த படத்தில் நீ பண்ணுறியா, பண்ணுற, செத்து போயிருப்ப, பரவாயில்ல சார், குழந்தைக்கு பால் கொடுக்கணும். உண்மையாகவே ஹிட்லருக்கு நடந்த அந்த சோவியத் யூனியனுடைய பிரச்சனைகள், அந்த தாய் சின்னம், அந்த தாயினுடைய மார்பிள், அந்த குழந்தை படுத்துக்கிட்டு, அந்த தாயும் சேயும் செத்து போன அந்த ஓவியம் தான் என்னுடைய மனசில் இருந்தது. அதுதான் நான் வந்து ப்ளே பண்ணது கூட.
திரும்புகிற இடங்கள்லாம் கடவுள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. இந்த படம் எதை நீ ஒரு சித்தாந்தத்தை லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப தெளிவாக பேசுகிற ஒரு ஆளாக இருக்கிறனால இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க?
சமுதாயத்தில் ஒதுக்கி வச்ச அல்லது பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் சில விஷயங்களை ரொம்ப நம்பி இருக்கிற எல்லாத்தையுமே அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு குற்றத்தை பண்ணுறோம், இந்த குற்ற உணர்வு உன்னை ஒன்றும் பண்ணிடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒரு குற்றம் எனக்கு அது தெரியுது, ஒன்றும் பண்ணிடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த குற்ற உணர்வு ஒவ்வொரு ராத்திரியும் மனுஷனை தூங்க விட மாட்டேங்குது, நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேங்குது. இதுதான் இதனுடைய மொத்த கரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க.
ஏன்னா அந்த போஸ்டர் பார்த்தீங்கனாலே அதில் ஒரு காளி சிலை இருக்கும், காளி சிலை காளியோட அந்த இதுக்கு முன்னாடி இவர் உட்காந்துருப்பாரு, படம் முழுக்க காளிகளை காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பெண்களை வந்து பேசுகிற இன்னொரு விஷயங்கள் இருக்கு. நீங்கள் ஒரு ஆடியன்ஸா ரேகா நாயரா இல்லாமல், இல்லை ரேகாவா இல்லாமல், இந்த படத்துக்கே சம்மந்தப்படாத ஒரு நபராக இல்லாமல், ஒரு ஆடியன்ஸாக இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுத்தா என்ன கொடுப்பீங்க?
நீங்கள் படத்தோட கதை பார்த்து உட்காந்து இந்த கதையை ரசித்து சாப்பிடக்கூடிய அல்லது பசுவை போல் புல்லு தீர்ந்ததுக்கப்புறம் மென்னுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இந்த சினிமாவில் இல்லை. நான் நடிகையாக இல்லாமல் நான் பார்க்கும்போது அது இல்லை. அப்போ இதில் என்ன இருக்கிறேக்கானா, ஒரு பையன் தப்பான வழியில் போகிறது இந்த சமுதாயம் ஏற்றுக்கல, பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிது, ஆனால் இருக்கிறத தெரிஞ்சால் கூட வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஒரு சமுதாயம் இருக்குது. சொல்லுங்கள், ஒரு ஆணால் ஒரு ஆணுக்கு வரக்கூடிய பிரச்சனையை இங்கே சொல்லுங்கள், இதை ஏன் நீங்கள் ஒழித்து மறைச்சு வைக்கிறீங்க அப்படின்னு இருக்குது. அந்த காளியினுடைய சிற்பங்கள் அல்லது காளியினுடைய வடிவமைப்பில் பெண்கள் எல்லாமே ஒரு கட்ட தாண்டினதுக்கப்புறம் பூதாகரமாக எழுந்திரிச்சு வெளியே வாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இங்கே எல்லாமே போலி, இந்த போலியை சுற்றி சுற்றியே நீங்களும் மீண்டும் மீண்டும் போலி வாழ்க்கைக்குள்ளே இருக்காதீங்கிறதான் அதோடய ஒவ்வொரு சீனுமே. நீங்கள் அது ஒரு மாலையாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு மல்லிகைப்பூ செண்டு, ஒரு ரோஜா பூ செண்டு, ஒரு அரளிப்பூ செண்டாக தான் அந்த படத்தை நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, இது ஒட்டு மொத்தமாக ஒரு மல்லிகைப்பூ மாலையாக நீங்கள் கிருஷ்ணனுக்கு சாத்தணும்னு நினச்சா நடக்காது. இது ஒரு பிணத்திற்கு போட வேண்டிய ஒரு மாலை. அந்த பிணத்தினுடைய மாலைக்கு மனமோ குணமோ, இந்த சாமிக்கு இந்த பூ போடக்கூடாதுங்கிற சட்டமோ இந்த படத்தில் இல்லை. அதுதான், நீங்கள் ஒரு பையனை பிரிட்ஜு கடையிலேருந்து நீங்கள் செக்ஸுவலாக அந்த பையனை பண்ணிட்டு அந்த 1 ரூபாய்க்கு அவனுடைய தேவையை தீர்க்கிறான். எத்தனை ஆண் பிள்ளைகள் அல்லது இதை சொல்லக்கூடிய மனநிலையோடு இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு.
எஸ் படம் முழுக்க ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து சில அபியூஸை சந்திக்கிறாரு. ப்ரொட்டாகனிஸ்ட் படம் முழுக்க மற்றவங்களை அபியூஸ் பண்ணுறாரு. கடைசியாக அவர் குற்ற உணர்வுல இறந்து போகிறார். இந்த படம் சார்ந்து ரெண்டு வகையான வியூஸ் இருக்கு. ஒன்று தமிழ் சினிமாக்கே ஒரு முன்னுதாரணம், இன்னொன்று இந்த படம் ஒரு ஓவர் க்ளோரிஃபிகேஷன். இதுக்கு உங்களோட பதில்?
அது அவருக்கு தேவை இருக்கு. அவர் வந்து இந்த படத்துல தான் புதுசாக பிறந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மனநிலை உள்ளவர் பார்த்திபன். அப்படி அவருடைய குழந்தை ஒத்த பிரசவத்தில் ரொம்ப அழகாக உலகமே தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அவர் கொண்டாடுறாரு. அவங்களுடைய சுதந்திரத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு, மறைச்சு வச்சுக்கிட்டு, அல்லது தன்னைத்தான் ஒரு ஆடை போட்டு மூடிக்கிட்டு ஒரு வாழ்க்கை ஏன் வாழணுங்கிற ஒரு பக்குவ நிலைக்கு காலத்துக்கு அப்புறம் வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனுடைய ஒரு முன் உதாரணமான படம் தான் இதுன்னு நான் பார்க்குறேன்.
இது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது காம்ப்ரமைசிங் இல்லாத ஒரு கான்வர்சேஷன், ரொம்ப ஜெனியூனாக போல்டாக மனசுக்கப்பட்டது. உங்களை அட்டாக் பண்ணுங்கிறது என் நோக்கம் கிடையாது, ஆனால் உங்ககிட்ட இருந்து வர்ற பதில் எனக்கும் இந்த உலகத்துக்குமான பதிலாக இருக்கும், அதனால் நம்ம ஓப்பனாக பேசலாம் அப்படின்ட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஓவர் கிளாரிஃபிகேஷனாக இன்னொரு பக்கம் பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் பறவைகள் மற்றும் விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை அப்படின் இருக்கு. ஆனால் மனிதர்கள் அங்கங்கே துன்புறுத்தப்பட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. படத்தில் சில இடங்களில் ப்ரொட்டாகனிஸ்டில் ஒருத்தர் வந்து தன்னோட தலையில் பாட்டிலை வச்சு உடைக்கிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் குழந்தை வந்து 90 நாள் செட்லேயுமே குழந்தைய வந்து நம்ம யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், பார்த்திபன் அவரோட மார்பிளை போட்டு குழந்தைய வந்து அந்த ஃபுல் ஷாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும், பெண்கள் வந்து சேலையை பிடிச்சிக்கிட்டு குடு குடுகுடுன்னு ஓடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் படத்தில் இருக்குது. எங்களுக்கு தெரியாத இந்த செட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
எந்த ஒரு சிற்பியும் உளியால் தட்டாமல் சிற்பம் இங்கே பிறப்பதே இல்லை. இதை இப்படி பார்த்தீங்கன்னா இது என்னோட காம்ப்ரமைஸ் ஆன்சர் கண்டிப்பாக. ரேகா இது அப்படி இல்லைன்னா இப்படி பண்ண முடியும் அப்படின்னு. ஒவ்வொரு செட்லையும் நீங்கள் பார்த்த எல்லா கதாபாத்திரங்களும் மக்களும் பார்த்துருப்பாங்க. 90 நாள் அந்த குழந்தையும் நானுமா இருக்கிற அந்த ஒரு பாட்டை மட்டுமே சொல்கிறேனே, அந்த குழந்தை வந்து 8 மாதமாக என்னமோ என்கிட்ட வந்தது, மேடம் இன்றைக்கி என்னோடய குழந்தைக்கு பர்த்டே ஓகே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே செட்டுக்கு வருவாங்க, என்கிட்ட அந்த குழந்தைய கொடுப்பாங்க, நான் கொஞ்சமாக விளையாடுவேன். அந்த குழந்தைக்கு நான் என்கிட்ட அது பழகவே முடியல, ஏன்னா நான் அந்த செட்டுக்கு போகும்போது என்னுடைய கோலமே அப்படி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட வெட்டிங் டே, மேடம் இன்றைக்கி என்னோடய வெட்டிங் டே அப்படின்னு, எனக்கு இது சீன், அது என்னோடய குழந்தையாக தான், நான் என்னோடய தம்பியோட குழந்தைய கேட்டேன் இந்த குழந்தைக்காக நடிக்கலாம், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தோட குழந்தைகிட்ட இருட்டு, காற்றே வர்றதுக்கு இடம்ல, மொத்தத்தில் வேர்த்து கிடக்குது, நான் இந்த சாரி இப்படி விளக்குனதுக்கப்புறம் வெறும் உடம்புல இன்னொரு வேர்வையோடு இருக்கக்கூடிய உடம்பு எப்படி ஒட்டி வழுக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த குழந்தை எழுந்திருக்கக்கூடாது. முதல் நாள் என்ன பண்ணிட்டேன்னா இந்த குழந்தையுடைய கையை தூக்கி இப்படி வச்சுட்டேன். இப்போ இந்த குழந்தை வந்து இந்த கையை எடுத்தால் தான் எழுந்திருக்கும். அப்போ எனக்கு ஒரு என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த குழந்தைய இந்த கைக்குள்ளே வச்சுட்டா போயிடும், வேர்க்கிற வேர்வையில் அது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஒழுகி கையோடு சேர்ந்து அந்த குழந்தை எழுந்திரிச்சு மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குழந்தை அழணும், நான் இப்படி இப்படி சொரிஞ்சு பார்க்குறேன், அது அழமாட்டேங்குது. அங்கேருந்து ஆக்ஷன் சொல்லி இங்கே வரக்கு 15 நிமிஷத்தில் குழந்தை தூங்கிடுது. ஸோ இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் நான் உங்கள் அம்மா அப்பா கிட்டே போய் ஒரு ரெக்யூஸ் கேட்டேன், எனக்கு இந்த குழந்தை அழணும். ஒன்னா குழந்தைய நீங்கள் ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இன்னொருத்திட்ட போகும்போது டக்குன்னு அழுவும் இல்லை, அந்த டைமில் எனக்கு ஷார்ட் பக்கத்தில் கேமரா வரும்போது இந்த குழந்தை எனக்கு கொண்டு வந்து தர முடியுமாம்னு. அப்போது அந்த குழந்தை தூங்கிட்டு தான் வருது, வேறு வழி இல்லை. நான் என்ன பண்ணேன், இந்த குழந்தையோட கையை இழுத்து இழுத்து பிடிக்க பிடிக்க அதுக்கு ஒரு அன்னீசையே அதை அழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இடத்துல லைட்டை அப்படி கிள்ளி வச்சேன். இதெல்லாமே பண்ணக்கூடாத விஷயங்கள் தான், ஆனால் இந்த சீனுக்காக நான் கிள்ளி வச்சேன். நான் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இந்த குழந்தை தூங்கிட்டே இருக்குது, அழறா, அழகிறதுக்கு வழி இல்லை, நான் கிள்ளி வச்சேன், கிள்ளி வச்சேன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை பண்ணி விட்றாத நீ அப்படின்னாரு. அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் நான் வேறு வழி இல்லைங்க இப்படி பண்ணணும்னு. ஆனால் இந்த துன்புறுத்தல்கள்னால தான் அந்த குழந்தையும் அதில் பேசப்பட்டுச்சு. அந்த குழந்தை அழுதுச்சு, அந்த குழந்தை என்னுடைய மார்பை பிடிச்சி இழுக்கு, ஏன்னா அதுக்கு இது என்னோடய மார்புன்னு தெரியாது, அதுக்கு எழுந்திருக்கிறதுக்கு ஒரு உந்துதல் வேணும், அப்போ அது தேடலாக இருந்தது. அப்படியாக இந்த படத்தினுடைய கதையை கொண்டு போக முடிஞ்சதுனால மட்டும்தான் அந்த பாத்திரமும் இந்த படமும் இவ்வளோ தூரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நான்
நினைக்கிறேன். ஒரு தத்ரூபமான நடிப்பை ஒரு சினிமா முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மிங் ஆர்ட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அதுக்காக என்ன எஃபர்ட் வேணால் ஒரு ஆர்டிஸ்ட் எடுக்க ரெடியாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதுக்காக என்ன ப்ரெஷர் வேணால் ஒரு டைரக்டர் கொடுக்கவும் ரெடியாக இருக்காங்க. பாலாசார் படத்தில் நான் வெளிப்படையாகவே ஒரு பேர் சொல்கிறேன், பாலாசார் படத்தில் அவர் ஆர்டிஸ்ட்டை அடித்து தான் வேலை வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் நிறையா தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட்டை அடித்து அதிலிருந்து ஒரு நடிப்பை எடுத்துகிட்டு வராங்க. இதை நீங்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயமா பார்க்குறீங்க?
கதைக்கு தேவைப்படும் போது சில கோபங்கள், உங்களை நான் டக்குன்னு கெட்ட வார்த்தை திட்டினா உங்களுக்கு கோபம் வருமா வராது? உங்களை வேற ஒரு மாதிரி பேசினா நீங்கள் அழுதுருவீங்களா?
கண்டிப்பாக கண்டிப்பாக.
அதுதான் கேமராமேனுக்கு தேவை, அதுதான் டைரக்டருக்கு தேவை, அதை நம்மளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு அவங்க வந்து இல்லை மாலினி நான் இதுக்காக தான் பண்ணினேன், நீ அதை இது தப்பாக நினச்சிக்காது அப்படிங்க, அது அவங்களுடைய அதுக்கப்புறமான சப்பு கதைகள்.
இப்போ சில கேமராமேன்ஸோ டைரக்டர்ஸோ இருப்பாங்க செட்டில், அசிஸ்டண்டோ வயல ஒழுங்காக அதை எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அப்புறம் பிரேக்கில் போய் டே நம்ம அண்ணன் தானடாடானு சொன்னால் கேட்டுக்கோ, பார்த்துக்கலாம் அடுத்த செட்டில் பார்த்துக்கலாம். வெளிப்படையாக அசிங்கப்படுத்திட்டு பர்சனலாக ஒரு தம்மம் வாங்கி கொடுத்து சமாளிக்கிற ஒரு சமாளிஃபிகேஷன் ஒரு வகையான கேபிட்டலிசம் தான்
இங்கே இருக்கு.
ஆமாம். அப்புறம் ஆர்டிஸ்ட்டை அடித்து நடிப்பு வாங்குறது, நடிப்புங்கிறது அது உணர்ந்து வர்றது, அது பேரே நடிப்பு தான். அதை வந்து லைக் என்ன சொல்கிறது, அதை அடித்து வாங்குறது வந்து அறமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு உங்கள் பதில்
அதுதான். நீங்கள் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லி, ரேகா இப்போ இந்த சீனில் அல்லது இந்த ஷார்ட்டில் எனக்கு நீ அழணும்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நான் என்னுடைய துக்கங்களை அல்லது என்னுடைய விஷயங்களை எனக்கு
அந்த டைம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இன்னொரு இடத்த எடுக்க வேண்டும்.
இந்த கலைஞனுடைய மனசை உடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு இல்லை. ரோலிங் ஆக்ஷன் சொன்ன நான் அழணும், ஐம் நாட் கம்ப்யூட்டர், ஐம் நாட் மிஷின். உணர்வு நமக்கு பின்னாக்கி வரணும், அது கொஞ்ச நாள் ஆகும். குறைஞ்சபட்சம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்ன பாக்குறியான்னு திரும்பி பாக்குறக்கா ஒரு ரெண்டு நாள் வேண்டாமா? எடுத்தோடனே பார்த்தோன்னா லவ் ஐ லவ் யூன்னு சொல்றாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ இது மாறணும். நான் உடையக்கூடிய நேரங்கள், எனக்கு சிரிக்கக்கூடிய சிந்தனைகள், அதை நான் முதல்ல உள்ளடக்கணும் இல்லையா? இங்கே எத்தனை கலைஞர்களுக்கு, அது ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், யாருக்கு கதை சொல்கிறாங்க, எந்த இயக்குனர் சொல்கிறாங்க?
உங்களுக்கு இந்த படம் பண்ணும்போது இதோட கதை உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது.
அப்போ எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. இது ஒரு பக்கம் வந்து உங்கள் இப்போ நீங்களாக ஒரு பெரியாரோட ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, பெண்ணியத்தை பெண்கள் பேசும்போது அதில் ஒரு நேர்மை இருக்கும், ஆண்கள் பேசும்போது ஒரு சில ஆண்கள் பேசும்போது அதற்கு பின்னாடி அவங்களுடைய ஆதிக்கமும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த படத்தில் உங்களை காமிக்கும் போது ஒரு அம்மாவாக காமிச்சிருப்பாங்க, அதையே நீங்கள் ஜெனியூனாக எனக்கு தெரிஞ்சு அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஜெனியூனாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய உடலை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்குது, அது உங்களுக்கே தெரியாமல் பயன்படுத்தியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை அந்த மார்பில் இருக்கிறதையோ, லைக் அந்த அம்மாவோட கேரக்டரை படம் முழுக்க காமிக்கும் போதோ அவங்கள ஒரு செக்ஸ் ஒர்க்கராக காமிச்சா கூட பரவாயில்ல, அவங்க ஒரு துரோகியாக காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்க அந்த அம்மாவுக்குன்னு ஜஸ்டிஃபிகேஷன் காட்டுற கேரக்டரே கிடையாது. 99% நெகட்டிவாக தான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டரை காமிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஆன்டகனிஸ்ட்டை காமிச்சா கூட அதுக்கு ஒரு பின்கதை இருக்கும், ஏன் அதை அப்படி காட்டுறோம், ஏன் அதை அப்படி பேசுகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் கதையை காட்டும்போது ஒரு சக தோழராக எனக்கு வருத்தமாக இருந்தது.
எந்த தப்புமே பண்ணாமல், இதுக்கு முன்னாடி அப்படி எதையுமே காட்டாமல், கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்காத, கல்யாணம் பண்ணவருக்காகவே படுத்து அவளுக்காகவே புள்ள பேத்து அவருடைய பிள்ளைய என்ன அம்மானு கூப்பிட்டு வளரக்கூடிய என்னையவே இந்த சமுதாயம் என்னென்னமோ பேசுது. நான் சொல்றது ராணிங்கிற இந்த கதாபாத்திரத்துக்கு முன்னாடியே அந்த கதாபாத்திரத்தினுடைய கணவரா சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் இந்த சமுதாயம் என்னை ஏற்கனவே பேசிய வார்த்தைகள். அந்த கதாபாத்திரத்துல பத்தி பேசுறது எனக்கு வருத்தமா தோணல. நான் சொல்றது இந்த ராணிங்கிற கதாபாத்திரத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ரேகாவே இங்க விபச்சாரின்னு சொன்னவங்க உண்டு, அவ தேவடியான்னு சொன்னவங்க உண்டு, இன்னும் பல வார்த்தைகள் இந்த சமுதாயம் முகம் சுலிக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே
சேர்ந்துமே இந்த வார்த்தைகளை வந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம். யூடியூப் கமெண்ட்ஸாவும் சரி நேரடியாகவும் சரி
இதை சுமந்துதான் நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்படி சுமந்ததுக்கு அப்புறம் என்ன மயிரடா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கடான்னு ஒரு ஒரு துணிவு வருது இல்லையா, அந்த துணிவு தான் ராணி என்னை பாதிக்காதது.
ஏன்னா இவ்வளோ இன்டலெக்சுவலாக இருக்கிற ஒரு பர்சனை, அடுக்கு தொடர்லையோ ஒரு மொழி ஆளுமை மொழியை விரும்புகிற ஒருத்தரை ஒரு மொழியாக பேசி கவர்ந்தோ இல்லை ஒரு உழைப்பை காமிச்சோ ஒரு உடல் சுரண்டல் பண்ணுறாங்கங்கிறது என்னுடைய ஒரு விஷயம். அதுக்கு உங்களோட பதில் என்ன?
நிச்சயமா, முதல் முறை நான் என் கணவனோடு படுக்கும்போதே என்னுடைய உடல் சுரண்டப்பட்டது.
அது விருப்பத்தில் நடக்கலையா?
விருப்பத்தில் நடந்தாலும் அது ஒரு இதுவும் எனக்கு விருப்பம் தான். நான் இது பேராசையோட தான் இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய விருப்பத்தோடு நடந்த எல்லாமே என்னை அறியாத அறியாமையில் நடந்த சுரண்டல் தானே. நானும் அதில் சந்தோஷப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்னை தான் நீங்கள் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய சந்தோஷத்தில் நடந்ததுனால தான் இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது, வெற்றின்னு ஒன்று இருக்குது, மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. ரேகா, நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டான்னு கேட்டால் இல்லை, இன்னும் எனக்கு எந்த விருதுகளும் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல இதுக்காலே. ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருக்கீன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்பவே இந்த கதாபாத்திரம் என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது என் கணவனோடு இருக்கிறதுல இருந்து அங்கே ஒரு சுரண்டப்படுவதை கூட நான் ரசிக்கிறேன். சில நேரங்களில் அது போராட்டமாக மாறும்போது தான் நம்ம அதை வெடிக்கிறோம்.
நீங்கள் இந்த செட்டுன்னு இல்லை இந்த படத்தை விட்டுருவோம். பொதுவாகவே இப்போ இந்தியன் சினிமாலேருந்து, இப்போ நான் விமன் இன் விமன் டெக்னீஷியன் இன் தமிழ் சினிமாவில் இருக்கேன், சவுத் இந்தியன் விமன் ஃபிலிம் அசோசியேஷனில் இருக்கேன், லைக் என்ன சொல்கிறது, கேரளாவில் விமன் இன் சினிமா கலெக்டிவ்ஸ் இருக்குது, இந்தியா முழுக்க ஒரு ஒர்க் ஸ்பேஸில் ஒரு விமனை ட்ரீட் பண்ணுற விதத்துக்காக தொடர்ச்சியாக பெண்களும் மற்ற பாலினத்தவர்களும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு செட்டில் வந்து ஒரு டாய்லெட் வேணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜென்டர் உள்ளவங்களுக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, இல்லை ஸ்பாட்டில் ஒரு பொண்ணையோ இல்லை மற்ற ஜெண்டர் குழந்தைகளையோ ஹராஸ் பண்ணுறதோ அப்யூஸ் பண்ணுறதோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமோ, இந்த மாதிரி தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹேஷ்டாக்மேட்டுக்காகவும் மக்கள் பேசிகிட்டே இருக்காங்க. இந்த படத்தை விட்டு பொதுவாகவே இந்தியன் சினிமாவில் இந்த பெட் காச்சிங், இந்த ஹேஷ்டாக் மீட்டூ, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
தேவையில்லாதது தான்.
வாய்ப்பு கேட்டு
நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படுது. செக்ஸுங்கிற வார்த்தையை சொல்லும் போதே நம்மளை சுற்றி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு காலேஜில் அல்லது ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு ஹெச்ஓடியாகவே கூட எனக்கு இப்போது என்னோடய ஹஸ்பண்டோட செக்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது இது எந்த மாதிரி பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, டீச்சர் எனக்கு ஒண்ணுக்கு வருது, சார் எனக்கு ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லும் போது போயிட்டு வாடா அப்படின்னு சொல்ற ஒரு சமுதாயம் ஐ வாண்ட் செக்ஸ் நவ் அப்படின்னு சொன்னா எப்படி பார்க்கும் அப்படின்னு ஒன்னு இருக்கு. இது உடைக்கணும். இதுக்கு நான் வந்து செக்ஸ் பண்ணி தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. இது இது ஒரு கதாபாத்திரமா. நான் எப்பவுமே சொல்றது, நான் ஒரு பிச்சைக்காரியா நடிக்கிறதுனால மற்ற பிச்சைக்காரிகளை அவமானப்படுத்தல, பிச்சைக்காரிகளுக்கு மரியாதை கொடு. அவர்களை பிச்சைக்காரிகளை ஆக்கியது நம்ம தான். உன் அம்மாவும் அப்பாவும் வெளியே போன்னு துரத்துனா அவங்க வேற வழி இல்லை, தெரு தெருவா பிச்சு எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்கள மரியாதை கொடுக்காதனாலதான் அவங்க வேற மரியாதையை நோக்கி எங்கேயோ ஒரு இடத்துல கை ஏந்தி நிக்கிறாங்க. அப்ப கையேந்த வச்சது யாரு? நம்ம தான். அப்போ என்னை அந்த கதாபாத்திரத்திற்கு உள்ளாக்கியது யாதுன்னா இந்த மாதிரி சமுதாயம். இந்த மாதிரி சமுதாயத்துல பல பெண்கள் இப்படி நமக்கு அறியாம தீக்குளிச்சு சாகுறவங்களும் ஆடை இல்லாம, எனக்கெல்லாம் தெரிஞ்சு செல்வின்னு நினைக்கிறேன், செல்வி பிரியான்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, ராத்திரியில் ஹஸ்பண்டுக்கிட்ட எனக்கு இப்போ முடியாதுன்னு சொன்னாங்க. துரத்தி 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 அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கிழிஞ்ச நைட்டியோடு போய் நின்னாங்க. மூணு நாள் கழித்து எனக்கு அந்த தகவல் வந்தது. நான் அவங்கள போய் சந்தித்த கவுன்சிலிங் கொடுத்தேன். இது ஒரிஜினலாக நடக்குது. இப்போது ரேகா இது காட்டினதுனால எல்லா பெண்களும் நடக்கடா காட்டலாங்கிறதாக இந்த
பேஸ் ட்ரூ. நான் ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், சாரி கட் பண்ணதுக்கு. நார்த் இந்தியாவில் ஒரு ஒரு பொண்ணை ரேப் பண்ணதுக்காக அந்த பொண்ணோட அம்மா அண்ட் கூட இருக்கிற சக தோழர் பெண் தோழர்கள்லாம் சேர்ந்து நிர்வாண போராட்டம் பண்ணாங்க. அந்த நிர்வாண போராட்டத்தை பற்றி என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி வந்து தன்னுடைய பெண்ணுக்காக தான் உடலையே துச்சமாக நினச்சி கவர்மெண்ட்டுக்கிட்ட நின்று போராடுற தாய்மார்கள் இருக்காங்க, இது எவ்வளோ பெரிய போராட்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெண்டு ரொம்ப அமைதியாக என்னை பார்த்துட்டு, இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் ஏன் சென்னையில் நடக்க மாட்டேங்குது, நடந்திருந்தால் நானும் போய் பார்த்துருப்பேனே. அப்போ நம்மளுடைய ரேடிக்கல் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்துகிற மனிதர்கள் ரொம்ப அதிகம். இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒரு செட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணார். அதையுமே ரொம்ப பெருமையாக சொன்னார். அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, மச்சான் நான் ஷூட்டுக்கு போயிருந்தேன் மச்சான், அந்த சீனில் அந்த ஹீரோயின் வந்து அந்த அந்த இடத்த காட்டணும், ஆனால் டைரக்டரும் சினிமோட்டோகிராஃபரும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க இதை எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல். அப்போ நான் எந்திரிச்சு கிளம்பி போய் அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட போய் இதை தான் அவங்களுக்கு வேணும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்த நிமிஷம் அந்த செட்டில் அந்த சீன் நடந்து எல்லோரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்ட்டு. எனக்கு செம்ம கோவம், இங்கே வா என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா பொளிர்னு ஒன்று வாங்கியிருப்பேன். செட்டுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இப்படி இப்படிலாம் நடக்க போகுதுன்னு கிளியரா போல்டா படம் எடுக்கிற ஆண்கள் கிட்ட போல்டா பகிர்றதுக்கான உணர்வும் இருக்கணும், இதுதான் வேணும் இதுதான் வேணான்ட்டு. அப்ப நீங்க நடுங்குறீங்க, ஒரு விஷயம் கேட்க தயங்குறீங்க, ஆனா கேமரால மட்டும் உனக்கு அந்த காட்சி வேணும் அப்படின்னா அது ஒரு ஒரு பெரிய ஒரு அபியூஸ் தான். அதை போய் அந்த பெண்ட்ட எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்லிட்டு வர்றது ஒரு பெருமையா நினைக்கிற ஆணுமே ஒரு அபியூசர் தான்.
இன்றைக்கு ஜாதிய போராட்டங்களை பற்றியோ பெண் புரட்சியை பற்றியோ பெண்ணியத்தை பேசக்கூடியவர்களோ அல்லது பெண்களுக்கு நாங்க ஆறுதலா இருக்கக்கூடிய எந்த ஆம்பளைங்களும் பொது இடத்துல வந்து பேசுறதே இல்ல, அவங்க பின் வழியா வந்து நீ என் ஃப்ரெண்டு இதெல்லாம் புரட்சி
இல்ல ஒன்னும்
பேசுறேன்
பேசுறதே எப்படின்னா, நம்ம ஏன் 6 மணிக்கு மேல ஆபீஸ்ல உட்காந்து பேசக்கூடாது இதை பத்தி? இப்படி பேசுற மக்கள் வந்து அரசியல் 6 மணிக்கு மேல ஆபீஸ்ல பேசுற ஆண்கள் கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பாரதியோட நிறைய லைக் என்ன சொல்றது, தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக கழுவுன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறைய கூடி கிள பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாய். எஸ்
டிசைன் நீங்கள் சொல்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு இது பண்ணால் நல்லா இருக்குமானோன்னு அவங்களுக்கு தெரியாமையும் அந்த